കേളുങ്കൽ മാറ്റി എഴുതിന സുവിശേഷം മാറ്റി എഴുതിന സുവിശേഷം ഐന്താവത് അധികാരത്തേക്ക് മാറ്റി എഴുതിന സുവിശേഷം ഐന്താവത് അധികാരത്തേക്ക് തിരുപ്പി കേളുങ്കൽ മാറ്റി എഴുതിന സുവിശേഷം ഐന്താവത് അധികാരം இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் இருந்து வாசிங்க.
அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரி அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களையாயிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மில் இருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரியானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார்.
ஓகே, இந்த சம்பவம் எங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆனாலும் இந்த நாளிலே இந்த காரியத்தை குறித்தும் இன்னும் ஒரு சம்பவத்தை குறித்தும் நான் பார்க்கிறதுக்கு விரும்புகிறபடினால் நான் இந்த காரியத்தை பார்த்து சீக்கிரமாக கடந்து செல்லலாம் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஸ்திரி, என்ன நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா 12 வருஷம் சரியான லேட் ஆயிட்டது இவள் சரியான நபரை சந்திப்பதற்கு. 12 வருஷம் வீணாக போய்விட்டது பாருங்க. 12 வருஷம் சரியானவரை சந்திப்பதற்கு இந்த 12 வருஷமும் அவளுக்கு வீணாக போய்விட்டது இல்லையா? என்ன பரிதாபம்! என் வாழ்க்கையில 12 வருஷம் ஐயா, 12 வருஷத்துக்கு பதில் இல்லை, 12 வருஷத்துல பிரயோசனம் இல்லை, 12 வருஷத்துல ஒன்றுமில்லாம போய்விட்டது. ஏன் தெரியுமா? சந்திக்க வேண்டியவரை 12 வருஷம் கழித்து சந்தித்தபடினா. இந்த பெண்மணிக்கு இருந்த பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த பெண்மணிக்கு இருந்த பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? தீர்க்க முடியாத வியாதி, தீர்க்க முடியாத வியாதி. இந்த உலகத்திலே, இந்த நாட்களிலே எவ்வளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருந்தாலும் மெடிசின் முழுவதுமாக மாற்றி அமைக்க முடியாது, அமைக்க முடியாது. இயற்கைகள் சவால் விட்டுத்தான் நிற்கும் இல்லையா? ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் மாற்றுவது இல்லாவிட்டால் மாற்றி அமைப்பதற்கு ஒருவர் இருக்கிறார். அவர்தான் தெய்வம் இல்லையா? இந்த இந்த பெண்மணி இந்த உலகத்தில் எல்லாரும் செய்கிறது போல தன்னிடத்தில் இருந்தவைகளை எல்லாம் கொண்டு அவள் தன்னுடைய வியாதியை வருத்தத்தை போக்குவதற்கு பெரும் முயற்சி எடுத்தார், பெரும் முயற்சி எடுத்தார். எங்கெல்லாம் போக வேண்டுமோ அங்கெல்லாம் அந்த ஸ்திரி கடந்து சென்றால் பாருங்க, அங்கெல்லாம் கடந்து சென்று கடைசியிலே வீட்டுக்கு வர வேண்டியதா இருந்தது. இல்ல, பிரச்சனை என்ன தெரியுமா? அங்க சொல்லப்படுகிறது அநேக வைத்தியர்கள் நிமித்தமும் அவள் துன்பத்திற்கு உட்படுத்தப்பட்டாள். நாம் எல்லாரும் நினைக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில வருகிற காரியங்கள் எல்லாம் தீர்க்கப்பட்டு போய்விடும் என்று சொல்லி. ஆனால் ஒரு சில நேரங்கள் நமக்கு வரும், அந்த நேரத்தில் தேவன் தான் நமக்கு பதிலாக மாற முடியும், வேற எதுக்குமே அல்ல. நீ நம்பி இருக்கிறவர்கள் சரி, உன் பக்கத்தில் இருக்கிறவர்கள் சரி, உனக்கு உனக்காக வேண்டி என் உயிரையே கொடுப்பனன்றவர்கள் சரி, ஒருவரும் உன் வாழ்க்கைக்கு பதிலாக மாற முடியாது. இதுதான் உண்மை. இல்லாவிட்டால் அந்த மனுஷர்கள் உனக்கு சொல்லுகிறதை நீ நம்புவா என்று சொல்லி சொன்னால் நீ உன்னை நீயே ஏமாத்திக் கொண்டு வாழ்கிறாய். இப்படி சொன்னவர்கள் ஆயிரம், இப்படி சொன்னவர்கள் ஆயிரம், ஆனால் சொன்னவர்கள் ஒருவரும் இல்லாமல், ஒருவரும் இல்லாமல் தட்டம் தனியாய் நிற்கிற பொழுது தேவனை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அநேகருக்கு உருவானது பாருங்க. இங்கே அதே காரியம் தான். 12 வருஷமாக ஐயா, இன்னைக்கு நான் உன்னை கேட்கிற கேள்வி, உன் வாழ்க்கையில என்ன பிரச்சனை, உன் வாழ்க்கையில இருக்கிற காரியம் என்ன? நீ சந்திக்க வேண்டியவரை சந்திக்கணும். நீ என்னை சந்திக்க வேணா, இங்க இருக்கிறவர்களை சந்திக்க வேணா, நீ சந்திக்க வேண்டிய ஒருவரை சந்திக்கணும். அவர்தான் உன் ஆண்டவர், அவர்தான் உன் ஆண்டவர், அவர்தான் உன்னுடைய பிரச்சனைக்கு, உன்னுடைய வாழ்க்கைக்கு பதில். அநேகர் என்ன தெரியுமா நினைக்கிறது, சேர்ச்சுக்கு போனா பதில் கிடைக்கும். நீ சேர்ச்சுக்கு வந்தா பதில் கிடையாது. நீ தேவனத்தில் வா, நீ தேவனை சந்தி. இந்த மனுஷி 12 வருஷமாக எத்தனை பேரை சந்தித்தது தெரியுமா? எத்தனை பேரை சந்தித்தது இந்த மனுஷி? கடைசியிலே ஒருவரை சந்திக்க வேண்டியதாயிட்டு. யார் தெரியுமா? அவர்தான் ஆண்டவர், அவர்தான் ஆண்டவர். ஐயா, நீ அவரை இவரை இங்க அங்க எல்லாம் சந்திக்கிறது நிமித்தம் ஒரு காரியம் என்ன தெரியுமா? உனக்கு இருக்கிறது எல்லாம் இழந்து போவாய். அவ்வளவு, உனக்கு இருக்கிறது எல்லாம் நீ என்ன செய்வாய்? இழந்து போவாய். ஏன்னா அவர்களினால உனக்கு வாழ்வு வரப்போறது கிடையாது, அவர்களினால உனக்கு சுகம் வரப்போறதும் கிடையாது. நீ சந்திக்க வேண்டியவரை சந்திக்கணும், நீ சந்திக்க வேண்டியவரை சந்திக்கணும். இதுவரைக்கும் உன்னுடைய காலம், உன்னுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு விதத்தில் நீ ஓடி இருக்கலாம். ஆனா இன்றைக்கு உனக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது, இன்னைக்கு அந்த நபரை சந்திப்பதற்கு உனக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. அவரை தைரியமாய் சந்தி, அவரை தைரியமாய் சந்தி. அவர்தான் ஆண்டவர், அவர்தான் தெய்வம். ஐயா, அவரை நீ சந்தி. ஐயா, இன்னைக்கு டாக்டர்ஸை சந்திக்க போறதுக்கு எத்தனை 1000 ஜனம். கடைசியிலே டாக்டர் செய்யற ஒரு காரியம் என்ன தெரியுமா? 2 கையை தூக்கி இப்படி காட்டுவார்கள். தெரியுமா தெரியாதா? அந்த நாளுக்கு நீ வரும்பொழுது உனக்கு காட்டுவார்கள். இல்லாவிட்டால் அப்படி அந்த இடத்துல இருந்தவர்கள் ஒருவேளை இங்க நீங்க இருக்கலாம். கடைசி நிமிஷம் அங்க கை உயர்த்தி காட்டுறாங்க. அவங்ககிட்ட கேளுங்க, முடிஞ்சப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லி. கடைசி நிமிஷத்துல என்ன நடக்கும் தெரியுமா? டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க, ஐயா பட்ட படிப்பு என்ன பட்ட படிப்பு, யூனிவர்சிட்டி என்ன யூனிவர்சிட்டி, என்ன கல்வி என்ன உயர்ந்திருந்தாலும் கடைசியிலே டாக்டர்ஸ் காட்டுகிற வழி என்ன தெரியுமா? அங்க இருந்து ஒரு வேளை வந்தா சரி, இல்லையோ க்ளோஸ் என்று சொல்லுவார்கள் இல்லையா? ஆகவே நீ அங்க வரையும் போய் இருக்கிறதையும் செலவழிச்சு ஒன்றுமில்லாமல் இந்த மனுஷன் போல வராம நேரையே தெய்வத்திடத்துல போயிரு. ஆண்டவரை சந்தி. உனக்கு இருக்கிறது சந்தர்ப்பம், உனக்கு இன்றைக்கு இருக்கிற சந்தர்ப்பம் அநேகருக்கு கிடையாது, அநேகருக்கு கிடையாது, அநேகருக்கு கிடையாது. ஆனா உனக்கு இன்னைக்கு இருக்கிறது இல்லையா? உனக்கு இருக்கிறது இல்லையா? இந்த சந்தர்ப்பத்தை நீ பிரயோஜனப்படுத்திக்கலையா? 12 வருஷமாக அந்த மனுஷிக்கு எத்தனை நண்பர்கள் இருந்திருப்பார்கள், அந்த மனுஷிக்கு எத்தனை உறவர்கள் இருந்திருப்பார்கள், எல்லாம் கையை விட்டுட்டாங்க ஐயா, எல்லாம் கையை விட்டான். தெரியுமா உறவினர்கள் கையை விடுகிற நேரம் தெரியுமா தெரியாதா? இதுக்குள்ள எப்படியும் ஒருவராவது இருப்பா உறவினர்கள் கைவிட்டு முடிஞ்ச அப்புறம் கேளுங்க இல்லையா? உறவினர்கள் கைவிடுவார்கள் இல்லையா? நண்பர்கள் கைவிடுவார்ன்றதுக்கு நாம சீலே பண்ணலாம் இல்லையா? இன்னைக்கு சொல்லுவாங்க நான் இருக்கிறேன்னு சொல்லி, நாளைக்கு அவங்களுக்கு காண கிடையாது இல்லையா? இதுதான் உண்மை, இதுதான் உலக வாழ்வு, இதுதான் உண்மை, இதுதான் இது உலக வாழ்வு. எல்லாம் நல்லா இருக்கிற பொழுது எல்லாரும் நல்லா இருப்பார்கள். ஆனா உன் வாழ்க்கை கில்லாடுகிற பொழுது ஒருத்தனையும் நீ காண மாட்டாய். இது உண்மை, நான் சொல்றேன், இது உண்மை. எல்லாம் நல்லா இருக்கிற பொழுது எல்லாரும் நல்லா இருப்பார்கள் ஐயா. அதை விட இன்னும் நல்லா சொல்லலாம் இல்லையா? உன்னோட காசு இருக்கும் வரைக்கும் உன் பக்கத்துல ஒருவன் சுத்தி கொண்டே இருப்பான். எனக்கு ஒரு நல்ல ஒரு நண்பன் ஒருத்தன் இருக்கான். அவன் நல்லா இருந்த காலம் இருக்குது அவனுக்கு. அவன் நல்லா இருந்து நல்ல காரெல்லாம் வச்சு ஓடி திரிஞ்ச நாளம் இருக்குது இல்லையா? இன்னைக்கு அவனுடைய காலம், இன்னைக்கு இந்த நாட்களில் இருக்கிற சூழ்நிலை வந்து சரியான படம். ஆனா அவர் நம்பி, 2 நண்பர்கள் நம்பி அவரோடு சேர்ந்து சில காரியங்கள் செய்து கடைசி அந்த 2 நண்பர்கள் இவன் என்னென்ன கை விட்டான். இன்னைக்கு அவனுக்கு தேவை பெரும்பாலுமான உதவி. ஐயா நீ எந்த விதத்தில் உதவ? பக்கத்தில் இருக்க வேணா, பக்கத்தில் நின்று பரவாயில்ல பார்த்துக்கொள்ளும் சொல்லி அவனோட தோளுக்கு மேல கை போட்டு சொல்ல வேணா? ஒருவனும் இல்லையா? அவன் தனியே இருக்கிறான். என்ன தெரியுமா அவன் தன்னுடைய ஸ்டோரிஸ் எனக்கு சொன்னான். என்ன தெரியுமா, ஹைசூன் போட்டு இருக்கிறதுக்கு கூட காசு இல்லை, அதனால ஹைசூனியே கட் பண்ணிட்டான். கரண்ட் இல்லை, கரண்டையும் கட் பண்ணிட்டான். ஆனா அவன் வேலை செய்யறான். வேலை செய்யற பணிய வீட்டுல போய் எப்படி குளிருக்குள்ள படுத்து திரும்ப வேலைக்கு வர்றது? நண்பர்கள் எங்கெங்க, உறவினர்கள் எங்கெங்க, நண்பர்கள் எங்கெங்க, உறவினர்கள் எங்கெங்க? இல்ல, நான் உனக்கு சொல்றேன், சந்திக்க வேண்டியவரை சந்தி, தேவனை சந்தியா, தேவத்தை நம்பு. நீ யாரையாவது வேற யாராவது நம்பி நினைச்சுனா கடைசியில் நான் சொல்றேன், நீ அழுதேதான் ஆவாய், நீ கண்ணீர் விட்டுதான் ஆவாய். இந்த உலகத்தில் நம்பிக்கைக்கு ஒரே ஒருவர் இருப்பார் என்று சொல்லி சொன்னா அது அந்த ஆண்டவர் தான், அது அந்த தெய்வம் தான், வேற யாரும் கிடையாது, வேற யாரும் கிடையாது. இந்த பெண்மணி 12 வருஷமாக படாத பாடு, படாத வேதனை. அவள் எத்தனை கண்ணீர் விட்டிருப்பாள் இல்லையா? எத்தனை பேர் எப்படி பேசியிருப்பார்கள் தெரியுமா? உலகத்தில் மற்றவர்களை குறித்து பேசுவதற்கு ஏராளமான கூட்டம் இருக்குது. என்னை குறித்து நாளைக்கு கூடாம பேசுவதற்கு ஏராளமான கூட்டம் இருக்குது பாருங்க. இன்னும் ஒருத்தனை வேதனைப்படுத்துவதற்கு ஏராளமான கூட்டம் இருக்கு பாருங்க. ஒருத்தனை வாழ வைப்பதற்கு கூட்டம் கிடையாது, ஒருத்தனை நல்லாய் பேசுவதற்கு கூட்டம் கிடையாது, ஆனா ஒருத்தனை கஷ்டப்படுத்துவதற்கு இந்த உலகத்தில் ஏராளமான கூட்டம் இருக்குது. அதற்கு ஆக்களை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் இந்த பெண்மணி அவள் எல்லாரும் போய் வந்துட்டான், அவனுக்கு நம்பிக்கை வேற கிடையாது. எல்லா பணமும் செலுத்தி ஐயா சரி, நண்பர்கள் தான் கைய விட்டாங்க, சொந்தங்க தான் பைய விட்டா, கடைசி இருந்த பணமும் கைய விட்டுட்டு ஐயா. கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி கடைசியா பணம் கைய விட்டுடுச்சு. இன்னைக்கு நாம எல்லாம் வெளிநாட்டுக்கு ஏன் வர்றோம்? பணம் சம்பாதிக்க வர்றோம் இல்லையா? ஏன் வர்றோம் வெளிநாட்டுக்கு? நாம உழைக்கணும், ஏதாவது செய்யணும், குடும்பங்களை பார்க்கணும், தவறு இல்ல. ஆனா தேவனை மறந்துடாத, தெய்வத்தை மறந்துடாத. ஏன் தெரியுமா? நீ வாழுகிறது அவர் உன்னை உருவாக்கிறபடினாலதான். இல்லைன்னு சொன்னா நானும் பணம் உழைக்கலாது, நீயும் பணம் உழைக்கலாது. ஏன்னா ஆண்டவர் எங்களை உருவாக்காம இருந்திருந்தா? நாம இருக்கிறோம், ஆண்டவர் எங்களை உருவாக்கினார் இல்லையா? ஆவே இன்னைக்கு நீ சந்திக்க வேண்டிய அந்த தெய்வத்தை சந்தி, அந்த தெய்வத்தை சந்தியப்பா, அந்த தேவனை சந்தி. இன்னைக்கு எத்தனை பேரை சந்திப்பதற்கு எவ்வளவு ஆயத்தம் பண்ணி போறோம் வாரம் தெரியுமா? கொஞ்சம் ரெண்டு பேர் ரெண்டு படிச்சுட்டாங்கன்னு சொன்னா அவங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு டேர்மின் தேவை, அவரை சந்திக்கிறதுக்கு என்ன ஒரு டேமின் தேவை, இவரை சந்திக்கிறதுக்கு என்ன ஒரு கால் ஒரு டேமின் தேவை இல்லைன்னு சொல்லிட்டுன்னா அது பெரிய பிரச்சனை. ஆனா இன்னைக்கு இந்த சர்வ லோகத்தையும் உருவாக்கின ஆண்டவர், சகலத்தையும் உண்டாக்கின தேவன் உனக்காய் இந்த இடத்துல இருக்கிறார். அவரை சந்தி, அவரை சந்தி. இந்த இந்த பெண்மணி 12 வருஷமாக கஷ்டப்பட்டு அவளுக்கு இருந்தது எல்லாவற்றையும் செலவழித்து ஒரு கொஞ்சம் கூட குணமடையலையா? ஒரு கொஞ்சமும் அவள் குணமடையல, ஒரு கொஞ்சமும் அவளுடைய வாழ்க்கையுடைய பிரச்சனை தீரல, ஒரு கொஞ்சமும் அவள் மனதார முடியல. ஆனா இருந்தது எல்லாம் சிலபலிச்சுட்டான், எல்லா உதவிகளையும் நாடிட்டாங்க, ஆனா முடியல, ஒன்றுமே நடக்கலையா? ஒன்றுமே நடக்கல. இதுதான் உலகம், இதுதான் உலகம் இல்லையா? ஆகையினால தேவனை சந்தி, தெய்வத்தை சந்தி. அநேகர் நம்முடைய பிரச்சனைகள் நம்மை மூழ்கிற பொழுது தெய்வத்தை மறந்து விடுகிறோம். தெரிந்தோ தெரியாமலோ எனக்கு தெரியாது, பிரச்சனைகள் எங்களை மூழ்கிற பொழுது நாமல் பிரச்சனைக்கு மேலாக இருக்கிற என் தேவனை நாம் மறந்து விடுகிறோம். பாருங்க, இந்த நேரத்தில்தான் நம்பிக்கை ஒன்று இந்த பெண்மணிக்கு கிடையாது, இந்த மனுஷிக்கு எதுவுமே கிடையாது. எல்லாம் கைய விட்டாங்க பாருங்க, எல்லாம் கைய விட்டாங்க, எல்லாரும் கைய விட்டாங்க. நண்பர்கள் உறவினர்கள் அங்க ஒண்ணும் போட இல்லை, யாராவது பக்கத்துல நான் எல்லாம் சிலவழிச்சு திரும்ப வந்து இருக்கிற பொழுதுதான் இந்த ஆண்டவரை குறித்து அவள் கேள்விப்படுகிறார். நான் யோசித்த இந்த 12 வருஷத்துக்கு முதல்ல இவள் இந்த ஆண்டவரை சந்திச்சிருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கு. இந்த 12 வருஷமும் அவளுக்கு அருமையான ஒரு வாழ்வு இருந்திருக்கும் இல்லையா? ஐயோ பரிதாபம் இல்லையா? 12 வருஷம் சரியா லேட் ஆயிட்டு பாருங்க. இன்னைக்கு உனக்கு ஒரு சந்தர்ப்பம் என்ன தெரியுமா? தேவன் உனக்காய் காத்திருக்கிறார். இதே மாதிரி தான் அன்றைக்கு நடந்தது. அந்த பெண்மணி இதே மாதிரி தான் இந்த தெய்வத்தை கேள்விப்பட்டால் இப்படி ஒரு தெய்வம் இருக்கிறாரா சுகமாக்கிறாராம் என்று சொல்லி வந்த பொழுதுதான் அன்னைக்கு அந்த பெண்மனுடைய வாழ்க்கை மாற வேண்டிய ஒரு 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 சூழ்நிலை உருவானது. பாருங்க, 12 வருஷத்தை அத்தனை பேர் தெரியுமா அழுகிறார்கள், நான் இந்த நாட்களுக்கு இத்தனை நாட்களுக்கு முதல்ல தெய்வத்தை நம்பி இருந்தா எவ்வளவு நன்மையாக இருந்திருக்கும், அநேகர் மறித்திருக்க மாட்டார்கள், அநேகர் தேவனோடு வாழ்ந்திருப்பார்கள், அநேக காரியம் எப்படி நடந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி எத்தனை பேர் சொன்னார்கள் தெரியுமா. ஆனா இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் என்ன தெரியுமா, தேவனை நம்பு, தேவனை நம்பு, தேவனை நம்பு, அவர் உனக்காய் வந்திருக்கிறார். பிரச்சனை என்ன தெரியுமா, அநேகர் தெய்வத்தை சந்திக்க போவார்கள், ஆனால் தேவன் உன்னை சந்திக்க வந்திருக்கிறார். அநேகர் தெய்வத்தை சந்திக்க போவார்கள், ஆனா உன் ஆண்டவர் இங்கே உனக்காய் காத்திருக்கிறார். நீ ஆயத்தமா, நீ தேவனை சந்திக்க ஆயத்தமா? அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே அவளுடைய அவள் ஆண்டவரோடு இந்த பெண்மணி நடக்கல, முன்னுக்கு ஆண்டவருடன், ஆனாலும் அவளுக்குள்ளே இருந்த ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா, அவளுடைய வஸ்திரத்தை நான் தொட்டேன் என்று சொல்லி சொன்னா நான் சுகமாவேன், நான் என்ன செய்வேன், சுகமாவேன். ஆனா நான் ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொடணும், அப்படி அவர் தொட்டேன் சொல்லி சொன்னா நான் சுகமாவேன். எனக்கு என்ன தெரியுமா ஆச்சரியம், மட்ட என்னும் ஒரு பார்க்க போற சம்பவத்துல ஆண்டவர் அவருடைய வஸ்திரத்தினாலே ஆலயத்தை மூடி இருக்கிறார் சொல்லி ஏசாயா இருக்கிறது. ஆகையினால வஸ்திரம் தூர இல்ல, உனக்கு பக்கத்துலதான் தேவனுடைய வஸ்திரம் இப்ப இருக்குது. உன்னுடைய பெரிய வேலை என்ன தெரியுமா, அந்த வஸ்திரத்தை தொடுகிறது தான். நீ அதை தொட்டா என்று சொல்லி சொன்னா தெய்வத்தை காண்பாய் அல்லவா, உன்னுடைய பிரச்சனைக்கு உன்னுடைய வாழ்க்கைக்கு எல்லாம் தேவன் பதிலாக மாறுவார் அல்லவா. எவ்வளவு அருமையான ஒரு சந்தர்ப்பம் இல்ல, எப்படி சந்தர்ப்பம் எல்லாருக்கும் கிடைக்காது பாருங்க. அநேகர் மரண தருவாயில தான் தேவனை சந்தித்திருக்கிறார்கள், எல்லாம் தள்ளப்பட்டு சாகரத்துக்கு ரெடி என்ற பிறகுதான் ஆண்டவரை சந்தித்திருக்கிறார்கள். ஆனா நமக்கு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா, மரணத்துக்கு முன்னமே நம்மளை ஆண்டவர் சந்திச்சுட்டாருக்கு முதல்ல நீ தேவன் ஏற்றுக்கொள்ள அவரை சந்திக்க ஆயத்தப்படுகிறா. 12 வருஷமாக இந்த பெண்மணி அவருடைய இதயத்தில் தீர்மானங்கள் என்ன தெரியுமா, நான் எப்படியாவது போய் இந்த ஆண்டவரை சந்திக்க, இந்த ஆண்டவருடைய வஸ்திரத்தை நான் எப்படியாவது தொடணும் என்று சொல்லி அவருடைய பயணம் புறப்படுகிறது. இங்கதான் சரியான வாழ்க்கை பயணம் தொடர்கிறது இல்லையா, 12 வருஷம் அல்ல, இங்கதான் அவருடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது இல்லையா. இந்த இந்த பெண்மணி 12 வருஷமாக வருத்தத்திலே சிக்குண்டு இருந்த பெண்மணி கடைசி வேலை இப்ப செய்கிற வேலைக்கு ஒரு பணம் ஒன்றும் தேவையில்லை, எந்த பணமும் அவட்ட இல்லை. இவ்வளவு நாளும் போய் வந்தா பணம் இருந்தது, ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, எல்லாம் இருந்தது. ஆனா இப்ப பணம் இல்ல பாருங்க, அநேகர் பணம் இல்லாட்டி தான் தெய்வத்திலே வாரது. இங்க அதே சம்பவம் தான், எல்லாம் போயிட்டு கடைசி சந்தர்ப்பம் இயேசு ஆண்டவர் வருகிறார், அவரை நான் சந்திக்கணும், அவரை சந்திச்சு அவருடைய வஸ்திரத்தில் நான் தொட்டுட்டேன் சொல்லி வையுங்க, நான் சுகமாவேன். இதான் அவருடைய நம்பிக்கை, இதான் அவருடைய ஏக்கம், இதான் அவருடைய அவருடைய பலனா இருந்தது இல்லையா. அவள் அதை நம்பி அவள் வெளிக்கிட்டு புறப்பட்டு வருகிறார். ஆச்சரியம் என்ன தெரியுமா, பெரிய திரள் ஜனக்கூட்டம், பெரிய திரள் ஜனக்கூட்டம் ஆண்டவரை சுற்றி, அதை விட ஆண்டவருக்கு கீழே இந்த சீஷர்மார் அவங்க அடிக்க பொடி காசு இல்லையா, ஆண்டவருக்கு எது நடந்துடும் சொல்லி அவங்க ஆண்டவரை சுத்தி தான் இப்போ நிப்பாங்க, இட்ஸ் நார்மல் இல்லையா. அவங்க நிக்கிறாங்க, இந்த பெண்மணி, இந்த பெண்மணி என்ன செய்கிறா தெரியுமா, அந்த ஜனக்கூட்டத்துக்குறாங்க கஷ்டப்பட்டு என்ன செய்தோ எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு அருகாமையில் வந்து விட்டார், ஆண்டவருடைய அருகாமையிலே அவள் வந்து விட்டார். எப்படி வந்திருப்பாள் ஒரு பெண்மணியாய், அதுவும் வருத்தத்தோட, அதுவும் வருத்தத்தோட, அதுவும் 12 வருஷமா இருக்கிற வருத்தத்தோட அந்த ஜனக்கூட்டத்துக்குள்ளால இந்த பெண்மணி கடந்து வருகிறார்னு சொல்லி சொன்னா இதுதான் விசுவாசம், இதுதான் விசுவாசம் இல்லையா. இந்த கூட்டத்துக்குள்ளால நீங்க கடந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வருவதற்கு பெரிய டைம் தேவையில்லை. ஆனா அந்த பெண்மணி அந்த பெரிய ஜனக்கூட்டத்துக்குள்ளாக ஆண்டவருடைய அருகாமையை நாடி போகிறாள் என்று சொல்லி சொன்னா இதுதான் விசுவாசம், இதுதான் நம்பிக்கைங்க, இதுதான் நம்பிக்கை. இந்த பெண்மணி கடந்து போகிறார், எல்லா பிரச்சனைகளையும் தவிர்த்து எல்லா காரியங்களையும் விலக்கி எல்லா சொற்களையும் இவ்வளவு காலமும் அவளுக்கு எதிராக எரியப்பட்ட எல்லா சொற்களையும் தள்ளி வைத்து விட்டு அவரிடத்தில் நான் அவருக்க போகணும். அவருடைய வஸ்திரத்தை நான் தொடணும். அது எனக்கு போதும், அது எனக்கு போதும். இந்த பெண்மணி கடந்து சென்று செய்த வேலை என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வஸ்திரத்தை அவள் தொட்டாள். தொட்டதும் தான் காரணம், தேவனிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டுச்சுதங்க. தேவனிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டுச்சுது. ஆச்சரியம் என்ன தெரியுமா? நீ தொட்டி என்று சொல்லி சொன்னா தேவனுடைய வல்லமை புறப்பட்டுத்தான் ஆகும். ஆண்டவர் உன்னை தொட்டாலும் தேவனுடைய வல்லமை புறப்பட்டுத்தான் ஆகும். நீ தேவனை தொட்டாலும் வல்லமை புறப்படும். ஆண்டவர் உன்னை தொட்டாலும் வல்லமை புறப்பட்டுத்தான் ஆகும். இந்த பெண்மணி தேவனை தொட்டார். தொட்ட உடனே தெய்வீக வல்லமை புறப்பட்டது. அவளுடைய 12 வருஷமாக இருந்த அவளுடைய பிரச்சனை அவளுடைய வாழ்க்கையை விட்டு அகன்றதை அவள் உணர்ந்தாள் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் கேட்கிறார், யார் என்னை தொட்டதப்பா? யார் என்னை தொட்டது? என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் உணர்கிறேன். யார் என்னை தொட்டது? சீஷர்கள் கேட்டாங்க, ஆண்டவரே இவ்வளவு ஜனக்கூட்டத்தில் யார் தொட்டு கேட்கறீங்க? யார் தொட்டிருப்பாங்க? எங்களுக்கு எப்படி தெரியும்? ஆண்டவர் ஞானமாகத்தான் கேள்வி கேட்டார் இல்லையா? இந்த பெண்மணி அவளிடத்தில் வந்து சொல்லுகிறார், நான் தான் தொட்டேன், நான் தான் தொட்டேன் ஆண்டவரே. 12 வருஷம் நான் பட்ட கஷ்டம், 12 வருஷமாக நான் பட்ட வேதனை, 12 வருஷமாக எனக்கு எதிராக எரியப்பட்ட காயங்கள், 12 வருஷமாக ஏமாற்றங்கள், 12 வருஷமாக என் வாழ்க்கையில இருந்த பிரச்சனையுடைய பாரம் எனக்கு தான் தெரியும் ஆண்டவரே. நான் தான் உண்மை தொட்ட ஆண்டவரே, நான் தான் உண்மை தொட்ட ஆண்டவரே. நான் தொட்டது நிமித்தம் தான் வல்லமை புறப்பட்டதப்பா. நான் தான் தொட்டேன், ஆனா என்ன நீங்க சுகமாக்கி இருக்கிறீங்க, அதை நான் உணர்கிறேன் ஆண்டவர். சொன்ன உன் விசுவாசத்தின்படி ஆகிறது. விசுவாசத்தின்படி நீ என்ன செய்தாய்? சுகத்தினி பெற்றுக் கொண்டாய் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அன்னைக்கு ஒரு காரியம் என்ன சொல்ல விரும்புகிறேன்? தேவனை சந்தி, தேவனை சந்தி. ஆக்களை சந்தி ஓடாதீங்க, அவரை இவரை சந்திக்க ஓடாதீங்க. தேவனை தயவு செய்து சந்திங்க. உன் வாழ்க்கையில அப்பொழுதுதான் உன் பிரச்சனைக்கு பதில் கிடைக்கும். ஒழிய வேற யாரை நீ சந்தித்தாலும், இந்த உலகத்துல பெரிய மன்னனை நீ போய் சந்தித்தாலும், உன் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை நீ தீர்க்க மாட்டாய். உன் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை நீ தீர்க்க மாட்டாய் இல்லையா? ஆவே தேவனை சந்தி, தேவனை சந்திக்கிறதுக்கு உன்னை ஆயத்தப்படு. அவர் உனக்காய் காத்திருக்கிறாய். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 812வது பக்கம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம். அதுல 2வது வசனத்தை வாசிங்க. இருக்க
ஊசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலை தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது.
அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல்னால தேவாலயம் எப்படி இருந்துச்சா? நிறைந்திருந்தது. அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் எங்க இருக்கிறது? தேவாலயத்தில் இருக்கிறது. உன்னுடைய என்னுடைய வேலை என்ன? அவருடைய வஸ்திரத்தை தொடுவதுதான். அவருடைய வஸ்திரத்தை தொடுவதுதான். நீ தொடுகிற பொழுது என்ன நடக்கிறது? வல்லமை புறப்படுகிறது ஐயா, சுகம் வாழ்வு உனக்கு உருவாகிறது. நீ தொட வேண்டிய காரியம் என்ன? தேவனுடைய வஸ்திரத்தை தொடுவதுதான். என்ன இலகுவான காரியம் தெரியுமா? டாக்டர் இடத்துல போனா அவன் சொல்லுகிற குளிசை எல்லாம் எடுக்கிறோம். டாக்டர் இடத்துல போனா அவன் இத்தனை நேரம் ஏறி இறங்கினுச்சுன்னா அதை செய்யும். அங்க இங்க போனா அவன் இப்படி இப்படித்தான் அதெல்லாம் சரி. ஐயா இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் இருந்து சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் உன் வாழ்க்கைக்கு நன்மையாக என்ன தெரியுமா? நீ தேவனுடைய வஸ்திரத்தை தொடு. உன் வாழ்வு செழிக்கும், உன் வாழ்வு செழிக்கும், உன் வாழ்வு மாறும். உன் பிரச்சனையை தேவன் நீக்குவார். அவரிடத்திலே எல்லாவற்றுக்கும் பதில் இருக்கிறது. என்னிடத்தில் உன் பிரச்சனைக்கு பதில் கிடையாது. இங்க இருக்கிற ஒருவரிடத்திலே உன்னுடைய பிரச்சனைக்கு பதில் கிடையாது. நீ நம்பி இருக்கிறவனத்திலையும் உன் பிரச்சனைக்கு பதில் கிடையாது. ஆனா அந்த ஆண்டவரிடத்துல உன் பிரச்சனைக்கு பதில் இருக்கிறது, உன் வாழ்வுக்கு பதில் இருக்கிறது, உன் எதிர்காலத்துக்கு பதில் இருக்கிறது ஐயா. தேவனுடைய வஸ்திரத்தை தொடு. மூன்றாவது வசனத்தை வாசிங்க.
ஒருவரை ஒருவர் நோக்கி,
சேனைகளின் கர்த்தர்
பரிசுத்த பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட சொன்னார்கள். கூப்பிடுறவளின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது.
ஆலயம் கூப்பிடுகிற சத்தத்தினாலே, ஆலயம் தேவனுடைய பிரசன்னத்தினாலே, தேவனுடைய மேகத்தினாலே, தேவனுடைய புகையினாலே என்ன நடந்துச்சாம்? ஆலயம் நிறைந்திருந்ததாம். ஐயா, இன்னைக்கு ஏன் திரும்ப திரும்ப சொல்லுறோம், எல்லாம் கம்பீரமாய் ஆராதிங்க, ஏன் எல்லாரும் உற்சாகமாய் ஆராதிங்க, எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி பாடுங்க கொண்டாடுங்கன்னு சொல்லி ஏன் தெரியுமா சொல்றோம்? தேவனுடைய பிரசன்னம் ஆலயத்தை நிறைக்கணும். தேவனுடைய புகை, தேவனுடைய மேகம், தேவனுடைய சமூகத்தை, தேவனுடைய ஆராதனையை நிறைக்கணும். இதனாலே தான் தேவனை ஆராதிங்க. அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர் என்று சொல்லி தூதர்கள் கூட்டம், கேராபின்கள் சேராபின்கள் எல்லாம் என்ன சொல்ற பரிசுத்தர். வேதம் சொல்லுகிறது அவர் பாவத்தை பார்க்க கூடாதவர், அவர் பாவத்தை பார்க்க கூடாதவர், ஆனால் பாவியாகிய உன்னையும் என்னையும் நேசிக்கிறவர். நீ நானும் பாவி, ஆறாவது பரிசுத்தவான்னு சொல்லி சொன்னீங்க, சுத்த போய். நீ நானும் பாவி, ஆனா தேவனிடத்திலே உன்னுடைய பாவத்திற்கு மறந்து இருக்கிறது, தேவனிடத்திலே உன்னுடைய பாவத்திற்கு பதில் இருக்கிறது. இந்த உலகத்தில் யாராவது சொன்னான்னு நான் பரிசுத்தன்னு சொல்லி உடனே சொல்லுங்க, வாய மூடு, உன்ன மாதிரி போய் சொல்றதுக்கு ஒருத்தனும் கிடையாது. இந்த உலகத்தில் நீதிமான் ஒருவனும் இல்லைன்னு சொல்லுகிறது வேதம். ஒரு மனுஷன் பிறக்கிற பொழுதே அவன் பாவியாக பிறக்கிறான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாவத்தோடு எவனும் பரலோகம் போக முடியாது, பாவத்தோடு எவனும் தெய்வத்தையும் காண முடியாது. ஆகையினாலே நீ தேவனை சந்தி, தேவனுடைய வஸ்திரத்தை தொட ஆயத்தப்படி, தேவனுடைய மேகத்தை ஆராதனையிலே இறக்கு. அது உன்னுடைய கரத்திலே தான் இருக்கிறது. நீ தேவனை நோக்கி கம்பீர சத்தமாய், ஆண்டவரே நீர் பரிசுத்தர் என்று சொல்லு. தேவனுடைய மேகம் இறங்கும், தேவனுடைய மேகம் இறங்கும். ஆராதனையிலே தேவன் அசைவாடுகிறதை உன் கண்கள் காணும். ஐயா, மேகம் இறங்கினத கண்ணால கண்டபடினால தான் சொல்லி இருக்காங்க இல்லையா? ஆகையினாலே தேவனுடைய மேகம் இறங்குவதற்கு உன்னுடைய கரத்திலே தான் இருக்கிறது. ஆகையினாலே மேகத்தை இறக்கி அங்களை தொடர்ந்து வாசிங்க, ஐந்தாவது வசனத்தில் வாசிங்க.
அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன்.
அப்படி இங்க என்ன நடக்கிறது? இந்த மனுஷன் தேவனை காண்கிற பொழுது தான் பாவி என்பதை உணர்ந்து கொள்ளுகிறான். பாருங்க, மனுஷன் இருட்டுக்குள்ள இருக்கிற பொழுது இருட்டு தான் தெரியும், இருட்டுக்குள்ள ஒன்றுமே தெரியாது, நான் எப்படி இருக்கேன்னு சொல்லியும் தெரியாது. ஆனா வெளிச்சத்தை காணுகிற பொழுது நீ எப்படி இருக்கான்னு சொல்லி உனக்கு தெரியும் இல்லையா? அதான் இங்க நடக்கிறது. என்ன தெரியும்? இதுவரைக்கும் இந்த மனுஷன் வாழ்ந்தது பாவத்திலேயா? இதுவரைக்கும் இந்த வாழ்க்கை எல்லாம் எப்படி இருக்கிறது? பாவத்திலே இருக்கிறது. ஆனால் தேவனை நீ சந்திக்கிற பொழுது உன் பாவத்தை தேவன் அகற்றுகிறவராய் இருக்கிறார். உன் பாவத்தை தேவன் என்ன செய்கிறார்? அகற்றுகிறவராய் இருக்கிறார். தேவனை நீ காணுகிற பொழுது, தேவனை நீ காணுகிற பொழுது உன் பாவத்தை தேவன் உனக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார் இல்லையா? அப்பொழுது அவர் சொல்லுகிற, ஐயோ நான் அதமானன், அசுத்த மனுஷ உதருள்ள மனுஷன் என்று சொல்லி அங்கே அவன் புலம்புகிறதை பாருங்கள். ஆறாவது வசனத்தில் இருந்து வாசிங்க தொடர்ந்து.
அப்பொழுது சேராபீன்கள் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது
என்றான்.
பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன்.
இப்படி பாத்தீங்கன்னா இங்க நடக்கிறது என்ன தெரியுமா? அவன் சொன்ன, ஆண்டவரே நான் பாவி, நீ நான் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? நீ பாவி என்றதை தேவனுடைய சமத்துல ஒப்புக்கொடு. பரிசுத்தமான சொல்லி இங்க நின்றீங்க, தேவனை நீங்க காணவே மாட்டீங்க இல்லையா? நீ சொல்ல, ஆண்டவரே நான் பாவியப்பா, நான் பாவி ஆண்டவரே, என்று சொன்ன அங்க என்ன சொல்றது, அப்படி சொன்ன உடனே, அப்படி சொன்ன உடனே அக்கினி வருகிறது ஐயா இல்லையா? எவ்வளவு அக்கினி வேணும் உங்களுக்கு? உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு அக்கினி வேணும்? எவ்வளவு அக்கினி வேணும் சொல்லுங்க. ஆண்டவரே நான் பாவி என்று உடனே அக்கினி வரும். அக்கினி கொண்டு அப்படியே நாக்குல வச்சான் பாருங்க, ஒரு வயல். இன்னைக்கு எல்லாருடைய நாக்கிலையும் ஒவ்வொரு அக்கினி வச்சா எவ்வளவு சுகம் தெரியுமா? சபைக்கு எவ்வளவு ஆரோக்கியம் தெரியுமா? அக்கினி நாக்குல வைக்கப்படணும், நாக்குல வைக்கப்படணும் அக்கினி. அப்பதான் பரிசுத்தம். ஏன் தெரியுமா? அது உள்ளும் புறமும் பரிசுத்தத்தை கொண்டு பாருங்க. அதனால பரிசுத்தம் நாக்கில அக்கினிய கொண்டு வந்த நல்ல ஆக்கள் தான் இல்ல ஆண்டவருக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க, நல்ல குரடும் வச்சு கொண்டிருக்காங்க பாருங்க. அடுத்த வர நானும் ஒரு குரலோட வந்துருந்தேங்க இல்லையா, குரடுன்னு வச்சிட்டு இருக்கிறான் இல்லையா, என்னத்துக்கு வச்சிருக்கேன்? அக்கினிய கொண்டு வந்து நாக்கில வைக்கிறதுக்கு குரடு இருக்கிறா இல்ல, கொண்டு வச்சா ஒரு வச்சல் வச்சதோட இவர் என்ன சொன்ன தெரியுமா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்க பாவம் நீங்கிட்டு, இப்ப யாரு அவன்? பரிசுத்தவன். இப்ப யாரு அவன்? தேவனுடைய பிள்ளை. இப்ப யார் அவன்? பரலோக வாசியங்க. எத்தனை வருஷத்தை பாவத்துல நாம பாழாக்கிட்டோம் தெரியுமா? எத்தனை வருஷம் மனுஷர்கள் நாங்கள் பாவத்துல நம்முடைய வாழ்க்கையை பாராட்டி முடிச்சிட்டோம் தெரியுமா? சில மனுஷர்களுக்கு நல்லதை கற்றுக்கொள்றதுக்கு விருப்பமே கிடையாது. நல்லதை நல்ல தோட்ட பழம் வச்சிருந்தாலும் புளிப்பு தோட்ட பழத்தை தான் திண்டு 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 அதையே தின்றதுக்கு விருப்பம், அதை டேஸ்ட் பண்ணவும் விருப்பம் இல்லை. கொண்டு வச்சா ஒரு வச்சல் இல்லையா, நெருப்பு தணல் இல்லையா, பரிசுத்தம் உருவாயிட்டது இல்லையா, அப்பொழுதுதான் இந்த மனுஷன் தேவனுடைய விருப்பத்தை இல்லாவிட்டால் தேவனுடைய சித்தத்தை கண்டுகொண்டான். யார் போவான் எனக்கா என்று சொல்லி ஆண்டவர் கேட்ட உடனே ஒப்பு கொடுத்தது யார் தெரியுமா? முதல்ல இந்த நாக்குல குறி வைக்கப்பட்ட அந்த மனுஷன் தான் வந்து சொன்ன, ஆண்டவரு என்னை அனுப்பும், நான் போறேன். ஆண்டவரே நான் என்ன தெரியுமா கண்டுகொண்டேன்? முதல்ல தெய்வம் உன்னை தனிப்பட்ட விதத்தில் சந்திக்காத வண்ணத்திலே தேவன் உனக்கு கொண்டு வைத்திருக்க முடியாது. தேவன் உன்னை சந்தித்த உடனே அவன் புரிஞ்சுக்கொண்டான், இதுதான் இப்பொழுது இங்கே இருக்கிற தேவை இல்லாவிட்டால் காரியம் இல்லாவிட்டால் தேவனுக்கு வேண்டியது. யார் போவான்னு சொல்லி ஆண்டவர் புலம்ப இவன் சொல்ற, ஆண்டவரே என்னை அனுப்பும் ஆண்டவரே, என்னை அனுப்பும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆயத்தம் ஆப்பிரிக்காவுக்கு போறது, எத்தனை பேர் ஆயிரம் ஆயத்தம் இலங்கையில போய் ஊழியம் செய்யறதுக்கு, ஒன்று பரவாயில்ல சோத்ர ஆண்டவருக்கு. எத்தனை பேர் ஆயத்தம் சோமாலியாவுக்கு போறதுக்கு, எத்தனை பேர் ஆயத்தம் அமெரிக்காவுக்கு போறதுக்கு. இன்னைக்கு அமெரிக்கா லண்டன் மட்டநாடு என்ன ஆஸ்திரேலியா அந்த பக்கங்களில் போய் வாசம் பண்றதுக்கு எல்லாருக்கும் விருப்பம். ஆனா எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா, எல்லாரும் சொல்றான் ஆண்டவர் அழைக்கிறார், ஆண்டவர் சித்தத்தின்படி தான் போறேன் சொல்லி, ஆனா ஒருத்தன ஆப்பிரிக்காவுக்கு போறானே கிடையாது. நான் சிரிக்கிறதுக்கு சொல்லல, ஆப்பிரிக்காவுக்கு ஒருத்தனும் போனா இல்ல, சோமாலியாவுக்கு ஒருத்தனும் போனா இல்ல, இலங்கைக்கு போனா அங்கேயும் போறா இல்ல, ஆனா எங்க போறா? அமெரிக்காவுக்கு போறான், அமெரிக்காவுக்கு வாழ்றதுக்கு இல்லையா. நான் சொல்ல இந்த ஒரு ஏழு எட்டு வருஷம் இல்லாட்டி பத்து வருஷத்துக்கு முதல்ல என்ன நினைக்கிறேன், எனக்கு சொன்னாங்க அமெரிக்காவில் வந்துருக்கலாம் சொல்லி, வந்து அமெரிக்காவில் இருங்க எல்லாம் பாத்துக்கொள்றோம், பிரச்சனை முடிஞ்சது, சபை இருக்குது, ஊழியம் இருக்கு, ஓகே வாங்கன்னு சொல்லிச்சு. நான் சொன்னேன் ஆண்டவர் அங்க கொண்டு போறோம்னு சொன்னா போவோம், ஆனா அது வரைக்கும் பேசாம இங்கேயே இருந்துருவோம் இல்லையா. கனடாக்கு போனேன், அங்கேயும் சொன்னாங்க, அங்க எனக்கு சொன்னாங்க, எனக்கு ஒரு ஆள் வந்து சொன்னாரு முன்னேறவன் ஆறாவது இருந்தா இங்கதான் வரணும்னு சொல்லி. சரியா போச்சு, இங்க இருக்கிறவன் எல்லாம் முன்னேறவன் தானே இருக்கிறான் இல்லையா, முன்னேற அது விடுங்க. லண்டனுக்கு கடைசியா போற ஊழியத்துக்கு போற இடத்துல ஒரு ஆள் வந்து சொன்னாரு என்ன தெரியுமா, தம்பி ஆறாவது எல்லாம் முடிஞ்சு அவரு சேஜிக்கு வந்தாரு, எல்லாம் முடிஞ்சு கலைச்சார், தம்பி நான் அந்த நாள் இங்க இருக்கிற இங்க வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் நான் தான் உதவி செய்து அங்க செய்து இங்க செய்து எல்லாம் விடுறேன், நீர் 10,000 உயரோட இங்க வாரம், 3 மாசத்துல உங்களுக்கு சொந்த வீடு நான் ஏற்படுத்தி விடுறேன்னு சொல்லி. நான் என்ன சரி பிரத, நான் போய் யோசிச்சுட்டு வரேன். அங்கிட்ட வீடுகள பார்த்தா எனக்கு போகவும் விருப்பம் இல்லை. அது காட்டோட போயிடும் அந்த வீடு எல்லாம், எனக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனா நான் போயிட்டு வரேன், யோசிச்சுட்டு வரேன்னு சொல்லிருக்கேன். பதில் சரியா சொல்லணும் பாருங்க. ஒன்னாண்டு சொல்லிட கூடாது இல்லையா? நாங்க மனுஷர்கள் இல்லையா, சரியான தந்திரவாதிகள் இல்லையா? நான் சொன்னேன் போயிட்டு வரேன், யோசிச்சுட்டு வரேன்னு சொல்லிய. அப்பட மூணு இடம் நல்லா இருக்குது இல்லையா? மூணு இடத்துல இங்கிலீஷ் பேசலாம். இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? சொந்த பிரச்சனையை வைத்து சிரிக்கிறதுக்கு நான் சொல்லல, வடியா கேளுங்க, நன்மையாக பேசுறேன், வடியா கேளுங்க. சொந்த பிரச்சனையை வைத்து தேவனுடைய சித்தம் என்று சொல்லாதீங்க. ஓகே, நான் நாளைக்கு இந்த இடத்தை விட்டு, இந்த சபையை விட்டு நான் அமெரிக்காவுக்கு போறேன்னு நேரம் வந்து போதகர் இடத்துலயோ அதுக்கு ஒரு ஊழியர் இடத்துல என்ன சொல்லணும், இது என்னுடைய தனிப்பட்ட விதமாக தனிப்பட்ட பிரச்சனையாக நான் அமெரிக்காவுக்கு போறேன். அதை விட்டுட்டு தேவ சித்தம், ஆபிரகாமுக்கு அழைச்ச அழைப்பு, யோபுடைய அழைப்பா தான் முடியும் கடைசியா. ஆபிரகாமுக்கு அழைச்ச அழைப்புன்னு சொல்லியும் மற்றது வேற யாரு அழைச்ச அழைப்பெல்லாம் சொல்லி பிள்ளைகளுக்கு அங்கு கொண்டு இங்கிலீஷ் படிப்பிக்கணும் அதெல்லாம் சொல்றாங்க. நான் சொல்லுவா ஒரு காரியம், நல்ல ஒரு பழமொழி சொல்லுவா, என்ன ஆட தெரியாதவன் மேட சரியில்லைன்னா. சரியா, உன் பிள்ளைகளுக்கு உனக்கு படிப்புக்கு தெரியாட்டிக்கு அங்கதான் கொண்டு போய் படிக்கணும். அப்ப இங்க இருந்து படிக்கணும் எல்லாம் எப்படி படிக்கிறான், எப்படி இன்ஜினியர் ஆகிறான், எப்படி டாக்டர் ஆகிறான், எப்படி இங்கிலீஷ் பேசுறான். அதை விட்டுட்டு உன் தனிப்பட்ட காரியத்தை வச்சுட்டு தயவு செய்து நான் சொல்றேன், என்னுடைய வாழ்நாள் இனி வர்ற காலத்துல இந்த போய் சொல்லிட்டு போறேன்னு சொன்னா நான் ஆசீர்வதிக்கவே மாட்டேன். ஏன்னு சொல்லி சொன்னா நீ உண்மையை சொல்லிட்டு போ, நல்லா ஆசீர்வதிச்சிடும், நீ என்னதான் முடிவெடுத்தாலும் போ, ஆனா ஆசீர்வதிச்சு போறோம். அதை விட்டுட்டு எல்லாருக்கும் மேலாலையும் விட்டு, ஐயா நாம இருக்கிறது நீ இருக்கிற இடத்துலதான், நீ வச்சிருக்கிற இன்டர்நெட் தான் எங்களுக்கும் இருக்குது. ஆகவே தயவு செய்து இந்த காரியத்துல கொஞ்சம் பொய்ய நிறுத்துங்க. போறேன்னா போயா, ஆனா உண்மையை சொல்லிட்டு கடந்து போ. அதை விட்டுட்டு அங்க அழைப்பு, இந்த அழைப்பு காரியம் வேணாம். அதான் எனக்கு ஆச்சரியம் என்ன, லண்டனுக்கு தான் அழைக்கிறாரு, அமெரிக்காவுக்கு தான் அழைக்கிறாரு, கனடாக்கு தான் அழைக்கிறாரு, ஆப்பிரிக்கா ஒருவனும் கிடையாது. இலங்கைக்கு போனுச்சுன்னா அங்கேயும் போறான் இல்ல. அங்க யுத்தம் என்ன தெரியுமா, ஜனத்துக்கும் துவக்குக்கும் நடுவில் நிக்கணும். எப்படி நிக்கிறது? யோபுக்கு எல்லாம் பச்சையா தெரிஞ்சிச்சுதான் இல்லையா? எல்லாம் எப்படி தெரிஞ்சிச்சு? பச்சையா தெரிஞ்சிச்சு. அங்க பிரச்சனை தெரியுமா, இன்னைக்கு லண்டனில் எல்லாம் என்ன 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 எலிசபெத் மகாலயன தலை தெரியுது. எங்க தெரியுது? அந்த பவுன்ஸ்லயே என்னத்திலயோ தெரியுது இல்லையா? இன்னைக்கு அப்படித்தான் அநேக கிறிஸ்தவ, இன்னைக்கு ஜெர்மனில இருந்து அநேக சபைகள்ல இருந்து போன கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? அதையும் ஆச்சரியம் என்ன தெரியுமா, ஊழியக்காரங்க போனது எத்தனை பேர் தெரியுமா? அழைப்பு எங்கயா, அழைப்பு எங்க? அதை விட என்னும் பிரச்சனை என்ன தெரியுமா, பக்கத்துல இருக்கிறவன் போனா நமக்கு பிரச்சனை, ஆனா நாம போனா நமக்கு பிரச்சனை கிடையாது. பட அநியாயமையா கிறிஸ்தவர்களாக இருந்து செய்யறது, பட அநியாயம். அதை விட எனக்கு இந்த பாருங்க, அநேகர் நம்முடைய தேசத்தில இருந்து அவன் உயிருக்கு தப்பி ஒரு தேசம் கிடைச்சா காணும்னு சொல்லி ஓடுறாங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க, நல்ல தேசம் பார்த்து ஓடுறாங்க. எவ்வளவு பட அநியாயம் இல்லையா? அவன் வர்றவன் தேசத்துல இருந்து வர்றவன் கஷ்டப்பட்டு ஒரு தேசத்துக்குள்ள போறான்னு பரவாயில்ல இல்லையா? இன்னைக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லி எத்தனை கிறிஸ்தவர்கள் செய்யற வேலை இல்லையா? போறேன்னு சொன்னா உண்மையை சொல்லி கடந்து செல்லும், இதுதான் சரி. கிறிஸ்தவனுக்கு நீ போறியோ இல்லையோ, நீ இங்கிருந்து போனாலும் தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுறது தான். அதனால இப்ப அதுக்கு ஒரு பதில ஒரு உதாரணம் வேற ஃபேஷன் எல்லாம் கொடுத்துட்டு கடந்து செல்லக்கூடாது, அது பிள்ளையான, அது தவறான. ஓகே, ஆகையினால இவன் சொன்ன ஆண்டவரே நான் போறேன், ஆண்டவரே என்னை அனுப்பும். அவன் தேவையை கண்டு கொண்டவன். இன்னைக்கு நான் அதை விட என்ன எனக்கு பிரச்சனை, அந்த ஆபிரகாமுக்கு சொன்னார் ஆண்டவர் உன் மூட்டார விடு, உன் மூட்டையை விடு. இன்னைக்கு இங்க இருந்து போனவன் எல்லாம் ஒரு மூட்டையை கட்டி கொண்டு போறாங்க இல்லையே? அழைப்புன்னு சொல்லிட்டு போனா நான் மூட்டை இல்ல, வீடியே கொண்டு போறான், ஜீப்பு ஜீப்பா ஏத்தி கொண்டு போறான். எங்க போற, அழைக்கப்பட்ட நீ எங்க போற? ஜீப்பு ஜீப்பா ஏத்தி கொண்டு தனிய போ, இறங்கி மூட்டை மொண்டை கட்டிக்கொண்டு மொட்டையை அடிச்சுட்டு போ. அதை விட்டுட்டு சபையை மாத்தி, ஊழியர்களை மாத்தி, நிக்கிறோம் பக்கத்துல நிக்கிறோம் மாத்தி, எல்லாருக்கும் மேலாலையும் ஒரு விடுவை விட்டுட்டு நாங்கெல்லாம் பாத்துட்டு இருக்குது இல்லையா? சரி, என்ன செய்யறது இல்ல. அது இன்னும் ஒரு காரியம் இருக்கு என்ன தெரியுமா பிரதர், வயசு போன நேரத்துல நாம போய் ஒதுங்கலாம். ஏன் அங்கங்கே ஒதுங்குறீங்க, இங்கேயே ஒதுங்குங்களேன். வயசு போன நேரத்துல ஏன்னா இங்க இருந்து என்ன நாங்க அங்க போய் ஒதுங்கிறதுக்கு இருக்கிறோம். ஏன் ஒதுங்குறீங்க? வயசு போனா காரியம் என்ன தெரியுமா? மரணம். வயசு போனா அங்கால போக வேண்டியதுதான். அதுக்கு அங்க அங்க போய் ஒதுங்குறீங்க வயசு போன நேரத்துல. இதுதான் சில அநேக பதில் அநேக தலைவர்கள் காட்டின வழி. இது அநேக தலைவர்கள் கிறிஸ்தவ லோகத்திலே அநேக தலைவர்கள் காட்டின வழி இது இல்லையா? அதை விசுவாசிகள் பின்பற்றதுல அது அவங்களுக்கு சொல்லி குற்றம் இல்லை இல்ல பாருங்க. அநேக தலைவர்கள் விடுகிற விளையாட்டுகள் இல்லையா இதுல? ஆகையினாலே தேவன் சரியா காண்டு ஆண்டவரே எங்க என்ன பிரச்சனை? ஆண்டவரே எனக்கு ஒரு மனுஷன் தேவை, எனக்கு ஒரு மனுஷன் தேவை, எனக்கு ஒரு மனுஷன் தேவை. அவன் யார்? ஆண்டவரே என்னை அனுப்புமாப்பா. அவன் கேட்டான் எங்க அனுப்ப சொல்லி. ஆபிரகாம் கேட்டாரா எங்க அனுப்ப சொல்லி. இங்க இந்த இன்றைக்கு தேவனுடைய சித்தத்தின்படி புறப்பட்டு போறவனுக்கு ரூட் எல்லாம் தெரியும், எங்க போறதுன்னு சொல்லி தெரியும், எங்க இருக்கிறன்னு சொல்லியும், எத்தனை மாடி என்று சொல்லியும் தெரியும். எப்படி தேவ சித்தம் எங்க? தேவ சித்தம் எங்க? ஆகையினால தயவு செய்து முன்மாதிரியா நடங்க, உண்மையா இருங்க. இல்லைன்னு சொல்லிச்சுன்னா இந்த சபையில இந்த ஆராதனையில நான் உங்களை ஆசீர்வதிச்சு விட மாட்டேன். நான் ஆசீர்வதிக்க மாட்டேன். மற்ற லீடர்ஷிப் உங்களை ஆசீர்வதிச்சு போங்கன்னு சொன்னா நீங்க போகலாம். ஆனா நான் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? பொய்ய ஆசீர்வதிக்கிறது எப்படி? பொய்ய ஆசீர்வதிக்க முடியாது. ஆகையினால நீங்க போறேன்னு சொன்னா நேர்மையா சொல்லி நேர்மையா கடந்து செல்லுங்க. ஆகையினாலே ஏசாய தீர்க்க ஆண்டவரை என்னை அனுப்பும். ஆண்டவரை என்னை அனுப்பிச்சுன்னு போன பாருங்க. நான் அமெரிக்காவுக்கு போறேன்னு சொல்லிச்சுன்னா நான் பாஸ்டர் வந்து சொன்னேன், பாஸ்டர் இங்க வாங்க இப்படி இப்படிதான் பிரச்சனை, நான் அமெரிக்காவுக்கு போய் அங்கிருந்து ஊழியம் செய்ய போறேன். இது என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை, நான் அவருக்கு சொல்லல. அதை விட்டுட்டு நான் பாஸ்டருக்கு வந்தேன்னு இது தேவனுடைய சித்தம், சித்தத்தின்படி போறேன்னு சொல்லி சொன்னா இது நியாயம் இல்லாதது, இது ஏற்றுக்கொள்ள முடியாதது. நான் கழனாக்கு போறேன்னா அவன் சொன்ன மாதிரி முன்னேறவன் நீங்க தான் போறேன்னு சொன்னா நான் முன்னேற போறேன். ஆண்டவர் பாஸ்டர் நான் அங்க போறேன், அங்க ஒரு நல்ல சபையில உங்களுக்கு விருப்பமான சபை ஒன்று சொல்லுங்க, நான் அங்க போய் அங்க துறாகி அந்த சபையில இருக்கிறேன். ஆண்டவர் தேசத்துல இருந்து தேசம் இல்லாமல் எவ்வளவு ஜனம் ஓடி திரிய தெரியுமா? இன்னைக்கு நம்மளோட கொழுப்பில் இல்லையா நாம ஓடி திரியிறோம். சில காரியங்கள் நோகும், ஆனால் அதுல உண்மை இருக்குது. அதுக்கு நான் ஒண்ணு செய்யல. உங்களுக்கு தகுந்த மாதிரி பிரசங்கிக்கிறேன்னு சொல்லிச்சுனா வேற யாரையும் பிடிச்சி பிரசங்க, தகுந்த மாதிரி பிரசங்கிக்கல. ஓகே, எப்படி வாட்டு வருதோ அப்படித்தான் பிரசங்கிக்க முடியும். ஆகையினால தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க. உங்களுடைய வாழ்க்கை பயணத்துல நான் என்ன சொல்றேன், நீங்க உங்களுடைய பிள்ளைகளை சாட்டி சில காரியங்கள் தேவனுக்கு மேல ஆசைங்கன்னா தேவன் உங்களுடைய பிள்ளையுடைய கருத்துல கேட்பார். தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நல்லா அடுத்து வாசிங்க பைபிள. பைபிளே வாசிச்சுட்டு தான் எல்லாம் செய்யறது. நான் சொல்றதை திரும்ப கேளுங்க. நீங்க உங்களுடைய பிள்ளைகளை சாட்டி அக்கறைக்கு இக்கற பச்சைன்னு சொல்லி அங்க இங்க எல்லாம் காட்டி கொண்டு போனீங்க, தேவன் உங்களுடைய பிள்ளையுடைய கருத்துல இதெல்லாம் கேட்பார். ஆகையினால நான் சொல்றது வடிவா கேளுங்க. தேவன் சொன்னாருன்னு அடிச்சு சொல்லிட்டு புறப்பட்டு போ. முழு பேர் எதிர்த்து நின்றாலும் போ. தேவனுடைய இந்த ராய்நாட் பங்கே என்ற மனுஷன் இந்த தேசத்துல இருந்து இந்த நல்ல சொப்டான நல்ல தேசத்துல இருந்து அந்த போன தேசம் என்ன? ஆப்பிரிக்கா. அந்த தேசத்தை போட்டால் கலக்கிற கலக்கல் என்ன? அவர் புட்பால் பிளேயரா அவர் இருந்தார். அவன் புட்பால் கிரவுண்ட்ல வச்சு ஆண்டவர் அவரோட பேசினாரா போன்னு சொல்லி ஆப்பிரிக்கா. அந்த மனுஷன் போய் செய்யற வேலை என்ன? இன்னைக்கு நம்ம சொந்த தேசத்துல போய் ஊழியம் செய்ய தெரியாத நமக்கு அக்கம் பக்கம் தேசத்துல ஒரு இப்ப எல்லாம் நல்லாத்தான் தெரியும். எல்லாம் யோபுக்கு தெரிஞ்ச போல பச்சையும் பசலியுமா தெரியும். ஒரு காலத்துல அதுக்கும் வறண்டு போய் கிடக்கும், அப்பவும் தெரியும். ஓகே, ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவரிடத்தில் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டவரே என்னை அனுப்புங்கப்பா, நான் போறேன். நீ இன்னைக்கு தேவனை சந்தி, அதான் மிகவும் முக்கியம். நீ இன்னைக்கு தேவனை சந்தியப்பா, நீ தேவனை சந்தி. தேவனை சந்தித்தால் உன் வாழ்க்கைக்கு பதில் உருவா, பதில் உருவா. எனக்கு என்ன பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த லண்டன் பக்கம் ஊர்ல போறதுக்கு ஒருத்தரும் விடவே கூடாது. போனா அப்படியே போயிடுறாங்க எல்லாரும் இல்லையா? லண்டன்ல என்னதான் கிடக்கும் எனக்கு என்ன தெரியாது. போனா அப்படியே போயிடுறாங்க இல்லையா? லண்டன்ல போய் அங்கேயே இருந்து அங்கேயே எல்லா ஆலோசனையும் கேட்டு அங்க போனா தான் அங்கத்தே பிரச்சனை தெரியும். அங்க போனா தான் அங்கத்தே பிரச்சனை தெரியும் இல்லையா? ஆகையினால தேவனை சந்திக்க பாருங்க. என்ன பிரச்சனை? தேவனை சந்தி. என்ன பிரச்சனை?
பக்கத்துலதான் நிக்கிறார். அவருடைய வஸ்திரம் என்ன செய்கிறது? ஆலயத்தை மூடி இருக்கிறது. எட்டிப்படி எட்டிப்படி வல்லமை புறப்படும், மேகம் இறங்கும், தேவனுடைய பிரசன்னத்தில் நீ மூழ்கலாம் பார். ஆகையினால தேவனுடைய பிரசன்னத்தில் மூழ்குவதற்கு தேவனை சந்தி இந்த இந்த சந்தர்ப்பம் எல்லாருக்கும் கிடையாது. இந்த சந்தர்ப்பம் இன்னும் ஒரு நாளைக்கு கிடைக்குமோன்றதும் நமக்கு தெரியும். ஆகையினால தயவு செய்து நான் கேட்கறது என்ன தெரியுமா, தயவு செய்து நான் கேட்கறது என்ன தெரியுமா, இந்த நாளை வீணடிச்சிடாதீங்க, இந்த நாளை வீணாக்கிறாதீங்க, இந்த நாள்ல தேவனை சந்திங்க. எல்லாரும் தேவனுடைய சமூகத்திலே எழுந்திருப்போமா? எல்லாரும் தேவனுடைய சமூகத்திலே எழுந்திருப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.